السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலும் 12 கலீஃபாக்களின் காலத்திலும் ஒரே கூட்டமைப்பாக ஒன்றுபட்டிருந்த முஸ்லிம் சமுதாயம் இன்று பல பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகின்றது. இதனால் இந்த சமுதாயம் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை இன்று நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 57 நாடுகளில் ஆட்சி புரிகின்றோம் என்று கூறி பெருமிதம் கொண்டிருந்த போதும், யூத கிறிஸ்தவர்களின் கைக்கூலிகளாக மாறி மார்க்கத்தை விற்றுவிட்டதனால் அல்லாஹ்வின் அதாபுகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த சமுதாயத்தின் விடியலுக்கான தீர்வு என்ன, அல்லலுறும் மக்களின் சுபீட்சத்திற்கான வழி என்ன போன்றவற்றினை தெளிவுபடுத்தும் விதமாக இஸ்லாம் கூறும் சமூக ஒற்றுமை எனும் தலைப்பில் உஸ்தாத் உமர் அலி ரியாதி அவர்கள் தற்போது உங்கள் முன் உரையாற்ற உள்ளார்கள். இந்த உரையை செவிமடுப்பவர்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் ஏற்படின் எமது இணையதளத்தில் இமெயில் மூலம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அதேபோன்று இஸ்லாத்தை அதன் உண்மை வடிவில் அறிந்து கொள்ள எம்மால் ஆற்றப்பட்ட உரைகளையும் எமது இணையதளம் சென்று கேட்டு பயன்பெறவும். இணையதள முகவரி www.jamaatulmuslimin.com அல்லது உங்களது இலகுக்காக வேண்டி www.jmslk.com.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. உலகத்தில் வாழக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் விரும்பக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி நாம் இந்த இடத்தில் பேச இருக்கிறோம். அது என்னவென்றால் சமாதானம். எல்லா மக்களும் ஒரே அமைப்பில் இருப்பது, சண்டை சச்சரவு அடிபுடி வெட்டுக்குத்து கொலை கொள்ளை இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றாக வாழவது. இந்த அடிப்படையில்தான் இஸ்லாம் கூறும் சமூக ஒற்றுமை என்ற ஒரு தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இஸ்லாம் கூறும் சமூக ஒற்றுமை, இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், இன்று உலகத்தில் எங்கு பார்த்தாலும் குழப்பங்களும் கொலைகளும் இரத்தம் ஓட்டுதலும் கொள்ளை அடிப்பதும் மக்களை கொன்று குவிப்பதும் சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் கூறும் சமூக ஒற்றுமை என்ற ஒரு தலைப்பு எங்களுக்கு தேவையா இல்லையா என்றால் கட்டாயம் தேவை. இந்த சமூக ஒற்றுமை என்பதை இதை மூன்று விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று இந்த இனக்கலவரத்தை ஒழித்து கட்டுவதற்கு நாம் முன்வைக்கும் தீர்வு சமாதானம். இரண்டாவது, இந்த முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 57 நாடுகளுக்கு மத்தியில் சமாதானம், ஒற்றுமை. மூன்றாவது, இந்த இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய சுமார் 20 லட்சம் மக்களுக்கு மத்தியில் சமாதானம், ஒற்றுமை. இதில் முன்னைய இரண்டையும் இந்த இடத்தில் பேசுவதற்கு நேரமில்லை, அது வேறு ஒரு நேரத்தில் நாங்கள் முன்வைப்போம். இப்போது இந்த இலங்கையில் வாழக்கூடிய இந்த 20 லட்சம் மக்களுக்கு மத்தியில் பெரும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் கொலைகளும் சண்டை சச்சரவுகளும் வெட்டுக்குத்துகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 20 லட்சம் மக்களுக்கு மத்தியில் இவர்களை எப்படி ஒன்று சேர்ப்பது, ஒரு கூட்டமாக ஒரு கொடியின் கீழ் எப்படி கொண்டு வருவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து இந்த 12 ஹலீஃபாக்கள் வரை எப்படி முஸ்லீம்கள் ஒரு கூட்டமாக ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு ஒரு சிக்கல் பிரச்சனை இல்லாமல் எப்படி ஒரு சுமூகமாக சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அப்படியாக இந்த கூட்டத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். இன்றைக்கு உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 20 லட்சம் மக்கள், இவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை. சுமார் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில இப்படியான ஒரு பிரச்சனைகள் நடக்கவில்லை. ஏன்? அன்று இருந்தவர்கள் அவர்கள் அசத்தியத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒரு கொள்கையில் ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் பல சிக்கல். பள்ளியை உடைக்கிறார்கள், எசீட் அடிக்கிறார்கள் புலமாக்களுக்கு, கொலை செய்கிறார்கள். மகபொடை என்ற ஊரில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். விரலை அசைத்தால் விரலை உடைக்கிறார்கள். இப்படியான பெரும் குழப்பங்கள் இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த காலம் மாறி இன்றைக்கு இந்த உம்மத்தில் பல பிரிவுகள் இந்த இலங்கையிலும் தோண்டிவிட்டார்கள். இந்த 20 லட்சம் மக்களை எப்படி நாம் ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வருவது, சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி இருப்பது? இந்த பிறையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாருங்கள், ரமலான் மாதம் வந்தால் அனைவருக்கும் சந்தோஷம், நோம்பு. அப்ப முதலாவது பிறை கண்டதும் வீடுகளில் சமையல்லாம் செஞ்சு சஹருக்கு நேரத்தோடு எழும்பி ஏன்னா தாய் தகப்பன் பிள்ளைகளை எழுப்புவாங்க, வாங்க சஹருக்கு எழுப்புனா ஒரு பையன் சொல்றா நான் நேற்று நோம்புங்கிறார், நான் நேற்று நோம்பு பிடிச்சிட்டேன். பார்த்தா அவர் ஒரு பிரிவு. இன்னொரு மகனை எழுப்புனா அவர் சொல்ல எனக்கு நாளைக்கு தான் நோம்பு, நாங்க இந்த பிறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. மார்க்க விஷயங்கள் இபாதத்து விஷயத்தில் அடிபுடி நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் நாங்கள் இந்த தலைப்பை விட்டோம். இஸ்லாம் கூறும் சமூக ஒற்றுமை, எப்படி அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து 12 ஹலீஃபாக்கள் வரை எப்படி அருமை சஹாபாக்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றிக் கொண்டு சண்டை சச்சரவு அடிபுடி வெட்டுக்குத்தி இல்லாமல் வாழ்ந்தார்களோ, அதே போன்று இந்த 20 லட்சம் மக்களும் அதே நிலைக்கு மீள வேண்டும். அதற்கு என்ன வழி என்பதைத்தான் நாங்கள் இப்போது சொல்லப் போகின்றோம். அதற்கு முந்தி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மனிதனுடைய இயல்பு இருக்கிறதே, ஒரு சாரார் சமாதானத்தை விரும்புவார்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், தாய் தந்தை பிள்ளை குட்டிகள் எல்லாம் சந்தோஷமாக ஒரு கொள்கையில இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதே நேரத்தில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவருடைய இயல்பு என்னவென்று சொன்னால் குழப்பம், அடிகுடி, சண்டை சச்சரவு, இரத்தங்களை ஓட்டுவது, இப்படியான கூட்டமும் இருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா மலக்குகளை ஒன்று திரட்டி ஒரு முறை சொன்னான், இன்னி ஜாஇலுக லின்நாஸி கலீஃபா, நாங்கள் இந்த பூமியில் ஒரு தலைவரை உருவாக்கப் போகின்றோம், ஒரு தலைவரே கலீஃபா. உடனே மலக்குகள் சொன்னார்கள், நீ எப்படி இவர்களை உருவாக்குவாய்? ஏனென்றால் மனிதர்களுடைய இயல்பு இரத்தங்களை ஆறாக ஓட்டுவதும் பூமியில் குழப்பம் செய்வதும். நாங்கள் உன்னை சதா தஸ்பீ செய்து கொண்டும் துதி செய்து கொண்டும் இருக்கிறோம், இது உனக்கு போதாதா? ஏன் இந்த பூமியில் மனிதர்களை படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கவில்லை, வேறொரு பதிலை கொடுத்தான், இன்னி அலமு மாலா தலமு, உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா ஆதமை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான். அது நீண்ட கதை. இந்த பூமிக்கு அனுப்பியதும் இப்போது இந்த பிள்ளை குட்டிகள் என்ன செய்வார்கள்? இவருடைய இயல்பு குழப்பம், இரத்தம் ஓட்டுவது. அதே போன்று அந்த வரலாறு தெளிவாக காட்டுகிறது குர்ஆனில், ஆதமுடைய பிள்ளைகள் எப்படி தன்னுடைய பிள்ளையை கொலை செய்தார். இதுதான் இந்த மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்பிலிருந்து மனிதர்களை நல்ல ஒரு நிலைக்கு, ஒரு சமாதானம், சாந்தியின்பால் அவர்களை திருப்புவதற்கு அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களோடு என்ன செய்தான்? வேதத்தையும் அனுப்பி வைத்தான். ஒரு வேதம், அந்த வேதத்தில் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள், கட்டளைகள் இருந்தன. அதன்பால் அவர்கள் மக்களை அழைத்தார்கள், வாருங்கள், சாந்தி சமாதானம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், ஒரு தலைமைத்துவத்தின்பால் வாருங்கள் என்ற அழைப்பை ஒவ்வொரு நபிமார்களும் மக்களுக்கு முன்வைத்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு வேதமும் இருந்தது. இப்ப நாங்க ஒரு பொருளை வாங்கினால் இந்த கட்லக் ஒன்று தருவாங்க, அதாவது வழிகாட்டி, ஒவ்வொரு நபிக்கும் வழிகாட்டி கொடுக்கப்பட்டது. அந்த வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கூட்டமாகவும், அந்த வழிகாட்டியை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் பிரிவுகளாகவும் மாறிவிட்டார்கள். இந்த வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், இந்த வழிகாட்டியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பிரிந்து சிதறி போய் பல பிரிவுகளாக ஆனார்கள். முஸ்லிம்கள் ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்களும் ஒரு வேதத்தை கொண்டு வந்தார்கள், ஒரு வழிகாட்டியை கொண்டு வந்து மக்களுக்கு முன்வைத்தார்கள். உடனே சாந்தி சமாதானத்தை விரும்பி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவர்களெல்லாம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டத்தில் ஆகிவிட்டார்கள். அபூஜஹில், உத்துபா, ஷைபா போன்றவர்கள் இந்த வழிகாட்டியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எனவே அவர்கள் இதற்கு வெளியிலே அவர்கள் இருந்தார்கள் பிரிவுகளாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சத்தியத்தை ஏற்ற சஹாபாக்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள். ஒரு தலைமைத்துவம் அவர்களுக்கு, ஒரு தலைவர். அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் அவர்கள் பின்பற்றி கொண்டு இருந்தார்கள். வேறு எதையுமே அவர்கள் பின்பற்றவில்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்களுக்கு மத்தியிலே எந்த பிரச்சனையும், பிரிவுகளும், சண்டை சச்சரவு கிடையாது. ஒரு கூட்டமாக, ஒரு தலைமைத்துவத்துக்கு அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தார்கள். இப்படி அந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருந்த அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா சில உபதேசங்களை செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த யூத கிறிஸ்தவர்களை போன்று அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி என்னுடைய உம்மத்தும் ஒரு காலத்தில் பிரிந்துவிடும் என்றார்கள். யூதர்கள் 71 பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்தார்கள். அதில் 70-71 நரகம், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம். அடுத்ததாக சொன்னார்கள், எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இந்த நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் 73 பிரியும், அதில் 72 நரகம், 1 சொர்க்கம் என்றார்கள். இப்படி நடக்கும் என்று அறிவித்தார்கள். இந்த இடத்திலும் ஒரு கூட்டம் சரியாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டமைப்பாக இருப்பார்கள், ஜமாஅத்தாக, மற்றவர்கள் பிரிவில் இருப்பார்கள் என்பதையும் அந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எடுத்து காட்டினார்கள். முன்னைய நபிமார்களுடைய காலத்திலும் இப்படித்தான். இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு கட்டுப்பாடு, ஒரு தலைமைத்துவம், ஒரு கொள்கை. நபிமார்கள் எல்லாம் இப்படித்தான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அது ஹிலாபத்து இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. கானத் பனு இஸ்ரவேல் தசுசுஹுமுல் அம்பியா, பனு இஸ்ரவேலர்களை நபிமார்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு ஜமாஅத், ஒரு தலைவர், அதுக்கு கட்டுப்பாடு. ஒரு நபி மரணித்தால் இன்னொரு நபி உடனே வந்து விடுவார். இப்படித்தான் அந்த காலம் இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி இல்லை, அவர்கள் இறுதி தூதர். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று ஒரு கூட்டமாக இருந்த அந்த முஸ்லிம் கூட்டத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு உபதேசம் செய்கிறான். அது என்ன என்று கேட்டால், சூரத் ஆல இம்ரான் 102 அதில் சொல்லுகின்றான். இந்த இப்ப ஒரு கூட்டமாக இருக்கின்றீர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா, இந்த போன்ற சஹாபாக்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு இவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா அவர் உபதேசம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த கயிற்றை பிடித்து நீங்கள் ஒரு கூட்டமாக இருந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே இருப்பது போன்று. வலாதத்தை பர்றப்பு, ஆனால் பிரிந்து விடாது. ஏற்கனவே ஒரு கூட்டமாக, ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து நீங்கள் ஒரு கூட்டமாக இருங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்தை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள் 12 ஹலீஃபாக்கள் வரை ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அது சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கிறது. எந்த பிரிவும் அங்கு ஏற்படவில்லை. அனைவரும் ஒரு கூட்டமாகத்தான் இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பிரிவுகள் தோன்றியது. பல பிரிவுகள், இப்ப சிலருக்கு இந்த பிரிவு பிரிவு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுகின்ற அதிகமானவர்களுக்கு தெரியாது. சில பிரிவுகளை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். பிரிவுகள், ஒன்று சத்தியத்தை ஏற்று ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம், அது சொர்க்கம் செல்லும் என்றார்கள். மற்ற அந்த கூட்டங்களை சொன்னார்கள், அவர்கள் பிரிவினைவாதிகள், பிரிவுகள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பல கூறாக பிரித்து பல பிரிவுகளாக இருந்து கொண்டிருப்பார்கள், ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள். உதாரண ஹவாரிஜிகள், கதிரியாக்கள், ஜபரியாக்கள், முருஜியாக்கள், முஅத்தசிலாக்கள், ஜஹ்மியாக்கள், சுன்னத்துவல் ஜமாத், ஷாதிரியா, காதிரியா, நக்ஷபந்தியா, தீஜானியா, ஷியஹியா, இபாவியா, நுசைரியா, இஸ்மாயிலியா, அஹலுல் குர்ஆன், அஹலுல் ஹுலூல் வல் இத்திஹாத், தௌஹீத், தப்லீக், ஜமாத் இஸ்லாம், இது போன்று இன்னும் பல இருகள், ஜஹரவர்தியா, அலவியா, உமரியா, உஸ்மானியா, இப்படி பல பிரிவுகள் நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கையில். இப்படி பல பிரிவுகள், அந்த தௌஹீதுக்குள் பல பிரிவுகள், எஸ்எல்டிஜே, ஏசிடிஜே, மல்லிகா ராமா, தௌஹீத், இப்படி பல பிரிவுகளை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இதைத்தான் நபி சொன்னார்கள், 73 பிரியும், அதில் 72 நரகம், 1 சொர்க்கம் செல்லும் என்றார்கள். இப்ப இந்த பிரிவுகளை விட்டுவிட்டு அல்லாஹு தஆலா அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக நீங்கள் இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் இந்த 73 எடுப்போம், நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம் இலங்கையில், இந்த 20 லட்சம் பேரும். இந்த ஆயத்தின்படி நாங்கள் இருக்கின்றோமா? சற்று சிந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள், பிரியாதீர்கள். இதில் 3 விடயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒன்று, ஒரு கூட்டமாக இருங்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடியுங்கள். மூன்றாவது, பிரியாதீர்கள். இந்த மூன்றையும் நாங்கள் செய்யவில்லை, இந்த மூன்றுக்கும் நாங்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி? ஒரு கூட்டமாக இருங்கள், ஒரு கூட்டம் இல்லை, 73. அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடியுங்கள், அது என்ன? குர்ஆன், ஹதீஸ். அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்க இல்லை நாங்கள், குர்ஆன் ஹதீஸை பிடிக்க இல்லை. அப்ப என்னத்தை பிடிச்சிருக்கிறான்? அதோட சேர்த்து இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்ஸான், இஸ்திஸ்ஹா, மசாலிஹுல் முர்சலா, ஷரஉ மன் கபலனா, இதே போன்ற வந்துட்டு மௌக்கூஃபு, ஹுக்குமன் மறுப்பு, தவாத்துருல் அமல், ஃபஹ்மு ஸஹாபா, ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக்குடைய விளக்கம், எத்தனை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய கயிற்றை நாங்கள் பிடிக்க இல்லை, ஒத்துக்கொள்ளணும் எல்லா கூட்டங்களும். இந்த அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸை மட்டும் பிடித்தால் இந்த 73 வராது. அடுத்தது, ஒரு கூட்டமாக இல்லை இருங்கள், இல்லை பல கூட்டம். அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடியுங்கள், கயிற்றை பிடிக்கவில்லை. மூன்றாவது, வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள், நாங்கள் பிரிந்திருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஆல இம்ரானில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றோமா? இல்லை, எந்த ஒரு பிரிவும் சொல்ல முடியாது. பிரிய வேண்டாம், பிரிஞ்சாய் ஒரு கூட்டமாக இருங்கள், இல்லை குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கள், பின்பற்ற இல்லை. பலல்களை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப எப்படி இந்த நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 20 லட்சம் பேரும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்கள் என்று எப்படி சொல்வது? முஸ்லீம் என்று சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பவர். இந்த ஆயத்தின்படி நாங்கள் கட்டுப்படவில்லை. அடுத்தது அல்லாஹு தஆலா கூறுவான், வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குந்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் ஆரம்பத்தில் விரோதிகளாக இருந்தீர்கள். சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வர முந்தி சண்டை சச்சரவு பல யுத்தம் அவுஸ் ஹஸ்ரஜிக்கு மத்தியில் இப்படி இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே இந்த நபியின் மூலம் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உங்களை சகோதரர்களாக மாற்றிவிட்டான் அல்லாஹ் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். எப்படி? நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், உங்களை சகோதரர்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டார் என்று சொல்லுகின்றான். சரி, இந்த ஆயத்தின்படி இன்று இருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் அப்படி இருக்கிறார்களா? இல்லை, சகோதரர்களாக இல்லை, ஆனால் விரோதிகளாக இருக்கிறார்கள். ஒரு பிரிவை இன்னொரு பிரிவுக்கு காட்ட முடியாது. இந்த ஆயத்தின்படி இல்லை, விரோதம் புரோதம், ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை தாக்குது, பள்ளியை உடைக்குது, எசிட் அடிக்கிறாங்க, கொலை நடக்குது. அப்போ சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்கு வரமுந்து எப்படி விரோதம் குரோதம் கொண்டு விரோதிகளாக இருந்தார்களோ அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த பிரிவுகள் ஆகிய நாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விரோதமும் குரோதமும் சகோதரத்துவம் கிடையாது. அடுத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான், வ குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மின் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா, நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீர்கள், உங்களை அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றி விட்டான். சஹாபாக்களே, ஏன் முந்தி சிலை வணக்கங்கள் செஞ்சு கொண்டு நரகத்திற்கு விளிம்பில் இருந்தார்கள், பிறகு அல்லாஹ் காப்பாற்றினார். இன்று இருக்கக்கூடிய நாங்கள் இந்த 70 பிரிவுகளும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்களா? இந்த ஆயத்தின் எங்களுக்கு பொருந்துமா? இல்லை. ஏன்? 72 அல்லாஹ்வுடைய தூதர் நரகம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த மேலே நான் சொல்லப்பட்ட இந்த ஆயத்தின்படி இந்த பிரிவுகள் இல்லை. முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறு செய்து கொண்டு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்றோம், ஒரு பிரிவை இன்னொரு பிரிவுக்கு காட்ட முடியாது. அந்த காலத்திலிருந்து இப்படித்தான் தொடர்ந்து வருகிறது. ஹனபி மதுஹபில் ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடாது, முடிப்பதாக இருந்தால் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து முடிக்கணும். ஒரு ஹனபி ஷாஃபி மதுஹபுக்கு வரக்கூடாது, வந்தால் அவனுக்கு ஹத் அடிக்கணும். இதுதான் இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் உள்ளது. இப்படி விரோதங்களும் குரோதங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் குர்ஆன் சொல்வது போன்று என அப்படி இந்த சமூகம் இல்லை, ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நாம் பிரிந்திருக்கின்றோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவே இல்லை, சகோதரர்களாக இல்லை, நாங்கள் விரோதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த முஸ்லிம் கூட்டத்தை பாரு, நூஹு நபியில் இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உள்ள நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை ஒன்று, அது அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுங்கள், பிரியாதீர்கள். இப்ப இன்று இருக்கக்கூடிய இந்த பிரிவு நபியுடைய உம்மத் முஸ்லீம் என்று சொல்றாங்க, இந்த படி இருக்கிறாங்களா? தீனை நிலைநாட்டுகின்றோமா, பிரியாமல் இருக்கின்றோமா? ரெண்டும் இல்லை. பிரிந்திருக்கின்றோம், தீனை நிலைநாட்டுவதில்லை. தீன் அல்லாஹ்வுடைய மார்க்கம், ஆனா நிலைநாட்டுவது என்ன? ஹனஃபியுடைய தீன், ஷாஃபி, ஹம்பலி, மாலிக், ஷியா, ஆதியானி, தௌஹீத், எஸ்எல்டிஜே தீனை நிலைநாட்ட இல்லை, அவங்களோட கொள்கையை நிலைநாட்டுகிறார்கள். என்ன சூனியம் இந்த ஒண்ணு கிடையாது, அதை நம்பினா முஷ்ரி. இது அவங்களது. பெண்கள் முகம் திறக்கணும், மூடுவது ஹராம், இது எஸ்எல்டி கொள்கை தீன். இப்படி ஒவ்வொரு பிரிவாரும் அவங்களுடைய தீனைத்தான் நிலைநாட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தீன் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் மட்டுமே. உமர் பின் அப்துல் அசீஸ் வரை, எப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அந்த 12 கலீஃபாக்கள் வரை இந்த தீன் நிலைநாட்டப்பட்டதோ அதே போன்று இப்போது இல்லை. இது மதுஹபுகளையும் தரீக்காக்களையும் நிலைநாட்டுகிறார்கள், ஆனால் பிரியாதீர்கள் என்று சொல்ல பிரிந்திருக்கின்றோம். அப்ப கட்டுப்பாடு இல்லாதாவும் எப்படி முஸ்லீம் என்று சொல்வது? முஸ்லீம் என்று சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பவன். இதுவரை நான் ஓதிய இந்த ஆயத்துகளை எதுக்குமே இந்த சமூகம் கட்டுப்படவில்லை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா, லா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலபு மின் பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் அந்த நேரத்தில், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் தெளிவான ஆதாரங்களை கண்டதற்கு பிறகும் பிரியக்கூடாது என்று பிரிந்தார்கள். யூதர்கள் 71, கிறிஸ்தர்கள் 72. அவர்களை போன்று நீங்களும் கருத்து மோதல் கொண்டு பிரியாதீர்கள். இந்த படி நடக்கிறோமா? இல்ல. இந்த 20 லட்சம் மக்கள் நடக்கிறோமா? இல்ல, பிரிஞ்சிருக்கிறோம். கருத்து மோதல் இருக்கிறது. கருத்து மோதல் கொள்ளக்கூடாது, ஆனா கருத்து மோதல் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு கொள்கை. பெண்ணை தொட்டா உதவு முடியுமா முடியாதா? 4 கல். முகம் மூடணுமா இல்லையா? 4 கல். பாத்தியா சூரா தொழுகையில் ஓதணுமா இல்லையா? 4 கருத்து. இப்படி பல கருத்து மோதல்கள். அப்ப இந்த ஆயத்தின்படி நாங்கள் கருத்து மோதல் கொள்ளாமலும் இல்லையே கொண்டு கொண்டிருக்கிறோம், அதே போன்று நாங்கள் பிரிந்தும் இருக்கின்றோம். அப்ப சஹாபாக்கள் இந்த மாதிரி இன்று காணப்படுவது பிரிவுகளை போன்று இருக்கவில்லை. ஒரு தலைமைத்துவம் தான். இப்ப ஒரு சந்தேகம் வரும், இந்த அரசாங்க பாடசாலையில படிக்கக்கூடியவர்களுக்கு என்ன அருமை சஹாபாக்கள் பிரியவில்லை, ஒரு கூட்டமாக இருந்தார்கள் என்று இவர் சொல்லுகின்றார். ஆனால் பாடசாலைகள் இஸ்லாமிய நாகரிகத்தில் படித்துக் கொடுக்கிறார்கள். எப்படி? சஹாபாக்களுடைய காலத்தில் அதிக்கும் மாவியாவுக்கும் பிரச்சினை, பிரிவு யுத்தம், ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம், ஹசனுக்கும் மாவியாவுக்கும் பிரச்சினை, 70,000 சஹாபாக்கள் வெட்டுப்பட்டார்கள், தல்ஹா கொல்லப்பட்டார், ஜுபைர் கொல்லப்பட்டார், அம்மார் கொல்லப்பட்டார். எனவே நபியுடைய காலத்து நபிக்கு பிறகு சஹாபாக்கள் பிரிந்து இருந்தார்கள், சண்டை பிடித்தார்கள், கொலை செய்தார்கள் மக்களை. அப்ப எப்படி அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள் என்று சொல்வது என்ற ஒரு சந்தேகம் வரும். இது நீண்ட ஒரு தலைப்பு. இந்த பாடசாலைகளிலே படித்துக் கொடுக்கின்ற இந்த முழு வரலாறுகளும், அதிக்கும் மாவியாவுக்கும் பிரச்சனை வந்ததும் அவர்கள் 2 பேரை நியமித்து, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று நியமிக்க, அம்ரு பின் ஆஸும் இன்னொரு சஹாபியும் அபு முஸா அஷ்அரி 2 பேரும் கூடி அலியையும் முஆவியாவையும் நாங்கள் நீக்கிவிடுவோம் கிலாபத்திலிருந்து, வேறு ஒருவரை நியமிப்போம் என்று முடிவு கட்டி வந்து சபையில் அபு முஸா அஷ்அரி எழுந்து, நான் அலியை நீக்குகிறேன், இஸ்லாத்தில் 2 ஹலீஃபா இல்லை என்று சொல்ல, அம்ரு பின் ஆஸ் எழுந்து, இஸ்லாத்தில் 2 ஹலீஃபா இல்லை, அலி நீக்கப்பட்டு விட்டார், அம்ரு பின் ஆஸை நான் நியமிக்கிறேன் என்று நியமித்தார்கள் என்று வருகிறது. அப்போ அம்ரு பின் ஆஸ் நஊது பில்லா ஒரு முனாபிக்தனமான வேலையை செய்வார்களா? இதெல்லாம் இந்த பாடசாலையில படித்துக் கொடுக்கப்படுகின்றது. இதை பார்த்து மாணவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், ஒரு கூட்டமாக எங்கே இருந்தது? சிப்பியன் யுத்தம், ஜமல் யுத்தம், 70,000 பேர் வெட்டப்பட்டார்கள் என்று கேள்வியை முன்வைக்கிறார்கள். எனவே இவைகள் அனைத்தும் பச்சை பொய். இஸ்லாத்தின் விரோதிகள் ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து இஸ்லாமிய வரலாற்றுக்குள் புகுத்து விட்டார்கள். இதை ஒரு முஸ்லீமும் நம்பக்கூடாது. ஜமல் யுத்தம் நடக்கவும் இல்லை, சிஃபின் யுத்தம் நடக்கவும் இல்லை, 70,000 சஹாபாக்கள் வெட்டுப்படவும் இல்லை. யசீத் அவர்கள் மதீனாவிலே ஒரு படையை அனுப்பி ஹர்ரா என்ற யுத்தத்தில் கொண்டு குவித்தார் என்று சொல்லுகின்றார்கள், வரலாறு சொல்லுகின்றது. நாகூர் அனிஃபாவும் பாட்டு படிக்கின்றார், கொண்டான் சண்டான் யசீது இமாம் ஹுசைனை என்று படிக்கின்றார். இது எல்லாம் பொய், பச்சை பொய். ஒரு முஸ்லீம் நம்பவே கூடாது. 12 கலீஃபா வரை இஸ்லாம் ஒரு கூட்டமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் முஸ்லீம் வருகிறவர்கள். எனவே இந்த மாதிரி இடைக்கடையை இப்படியான சில இதுகளை அவர்கள் புகுத்து வைத்திருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் நம்பக்கூடாது. இந்த வரலாறுகள் எல்லாம் பொய், இவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டியது. அப்ப இந்த மாதிரி இன்றைக்கு நபியுடைய உம்மத், எல்லா நபிமாருடைய காலத்திலும் அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வழிகாட்டியை ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு இல்லை. கருத்து மோதல் வரும், உடனே தீர்த்து கொள்வார்கள். யுத்தங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இல்லை. ஒருவர் ஒருவரை கொலை செய்ய மாட்டார். இப்படித்தான் இருந்தார்கள். நாங்க இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இல்ல, நாங்க இன்னைக்கு விரோதிகளாக நாங்க இருக்கிறோம். இதுக்கு சில அடையாளங்கள் நான் காட்டுறேன். பாருங்க, போலீஸ்ல போய் பாருங்க எத்தனை முறைப்பாடு. யார்? அப்துல்லா அப்துல் ரஹ்மானுக்கு முறைப்பாடு கூடுமா? ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கொண்டு போய் இன்னொரு இடத்தில் ஒப்படைப்பானா? சிந்தித்து பாருங்கள். கோடுகளிலே பாருங்கள், வாதி பிரதிவாதி அப்துல்லா அப்துல் ரஹீம் வாதாட்டம் என்ன? அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் முஸ்லீமை. அப்ப இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கு விரோதிகளாக நடந்து கொண்டிருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். இது இஸ்லாம் அல்ல. நாங்கள் இந்த தலைப்பை போட்டது இதற்கு தான். இந்த மாதிரி இந்த சமூக ஒற்றுமை, முதலில் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 20 லட்சம் மக்களையும் ஒரு கொடியின்கள் கொண்டு வரணும். ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டமாக அவங்க இருக்கணும். இதுக்கு என்ன வழி? இதுக்கு பல முயற்சிகள் நடக்குது, எவ்வளவோ முயற்சிகள், ஆனால் சரியான தீர்வு முன்வைக்கப்படுவதில்லை. அதனால அவங்க கூடி கூடி கூட்டத்தை போட்டு பெப்சியை குடிச்சிட்டு போயிருவாங்க. அரபு நாட்டில ஒரு தீர்வு இல்லை. முழு உலகமும் இன்றைக்கு எரியும் நெருப்பில் அது எரிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள்! சிரியாவில் எத்தனை லட்சம் பிள்ளைகள் குண்டு வடிப்பினால் சிதறி துண்டு துண்டாக போகிறார்கள்! எத்தனை ஆண்கள் பெண்கள் மெண்டல் பைத்தியம் பிடித்திருக்கின்றார்கள், கண் முன்னால் பிள்ளைகள் கொல்லப்படுகின்றார்கள். இப்படி உலகத்தில் நடக்கின்றது. அதற்கு என்ன தீர்வு? அதை நாம் பிறகு வகுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 20 லட்சம் மக்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானம், அனைவரும் ஒரு கொடியின் கீழ் திரளணும். ஏன்? அப்பதான் நிம்மதியாக வாழலாம். ஒரு கொடியின் கீழ் திரள வேண்டும். அப்ப அதுக்கு என்ன வழி? ஒரு தீர்வு இருக்குதா? யாருமே சரியான தீர்வு முன்வைக்க இல்லை. நம்மள ஒரு தீர்வு இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு வீட்டில் கண்ணீர் வடிக்கப்படுது. இப்ப இலங்கையில் இந்த பிரிவுகளினால எப்படி? பெருநாள் வந்துட்டு பிற கண்டாச்சு, இனி சாப்பாடுலாம் ஆக்கி ஈக்கி பலகாரம் எல்லாம் செஞ்சு புது உடுப்பு கிடுப்பு எல்லாம் கொண்டு வந்து உடுத்தி வீட்டில் சந்தோஷம், தாய் தகப்பன் ஒரு 7-8 பிள்ளைகள் எல்லாரையும் அப்படி வச்சு உடுப்பு உடுத்தி பெருநாளைக்கு தொழுகைக்கு கூட்டி போகணும். ஒரு மகிழ்ச்சி. சரின்னு சொல்லி காலையில ஒரு மகனை எழுப்புறார், வா உடுப்ப நான் உடுத்து குளிச்சிட்டு வா, நான் நோம்புங்கள. அவர் நோம்பா என்ன, நான் எஸ்எல்டி. அவர் பிறகு காண இல்லை, அவருக்கு நோம்பு. இன்னொரு மகன், சரி அவன் போனா நீ வா வந்து குளிச்சிட்டு ரெடியாக. எங்க போ பெருநாளை, நமக்கு நாளைக்கு பெருநாள். அவர் எஸ்எல்டி, அவரு நோம்பு, இவருக்கு நாளைக்கு பெருநாள். சரி நடந்து நடந்து போயிட்டு இருக்கிற பிள்ளைகளை தான் கூட்டிக்கிட்டு போவோண்டு, தாய் தாப்பம் பிள்ளைகளை சந்தோஷமா கூட்டிட்டு கவலையதான் கூட்டிக்கிட்டு போனா, சந்தியில வந்த உடனே ரெண்டு பேரும் அங்கிட்டு திரும்புறாங்க வேற ரோட்டில், தாய் தாப்பன்னு ரோட்டில். தம்பி எங்க போற, வா பள்ளியில பெண்ணா தொழு. நான் பள்ளிக்கு வர மாட்டேன், அது விதி, நான் வந்துட்டு மைதானத்துல தொலைப்படுறேன். அங்கிட்டு ரெண்டு பேர். அப்ப இந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு கவலையா இருக்கு அந்த பெருநாள் அன்றைக்கு. ஒருத்தன் நோம்பு, ஒருத்தனுக்கு நேற்று பெருனா, ஒருத்தனுக்கு நாளைக்கு பெருனா. நாம பள்ளிக்கு போறோம், இவனு வேற பக்கம் மைதானம் போறான்னு, எவ்வளவு ஒரு கவலையா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால்தான் நாங்க இந்த தலைப்பு போட்டு அந்த 20 லட்சம் மக்களையும் ஒரு கொடியின்கள் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு முயற்சி அல்லாஹ் நாடுனா இன்ஷால்லாஹ் நடக்கும். அப்ப என்ன தீர்வு என்று சொன்னா, நம்மள ஒரு தீர்வு இருக்கு. இந்த 73 இலங்கையில் ஒரு 15 பிரிவு மட்டும் இருக்க நினைக்கிறேன். இந்த தலைவர்களை முதலில் ஒண்ணு சேர்க்கணும். யாரு சேர்க்கிற, இந்த இயக்க தலைவர்களுக்கு நாங்க கடிதம் அனுப்புறோம். நாங்க ஜமாத்துல் முஸ்லிமினால இங்க இருந்து அமீர் அனுப்புறா, எல்லாரும் வாங்க கொஞ்சம் கதைக்கு வரமாட்டாங்க. ஜமாத்த இஸ்லாமி ஹஜ்ஜத் அக்பர் மூலம் கடிதம் அனுப்புறா, இயக்க தலைவர்கள் எல்லாரும் வாங்க ஒரு கூட்டம் போடுவோம், வரமாட்டாங்க. பரகாதனி சித்திக் ஹாஜர் அனுப்புறார், வரமாட்டாங்க. அப்ப எப்படி இவங்களை இந்த சமாதானத்துக்கு ஒன்று சேர்க்கிறது? இது ஜம்மியத்துல் உலமாவுக்கு மட்டும்தான் ஏன். ரிஸ்வி முஃப்தி அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், முதலில் அவர் விளங்கணும். ஏன்னா இந்த ஆயத்தை எடுக்கணும், வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் ஃபலா தஃபர்ரக். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஒரு கூட்டமாக இருங்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள், பிரியாதீர்கள். இப்ப அவர் நினைக்கணும் அந்த ரிஜிமுத்தி, நான் இந்த ஆயத்தின்படி இல்லை, நான் ஒரு கூட்டமா இல்லை, அல்லாஹ்வுடைய ஹபுல் குர்ஆன் ஹதீஸை நான் பின்பற்ற இல்லை, நான் ஷாஃபி மதுஹப், பிரியக்கூடாது, நான் பிரிஞ்சிருக்கிறேன், ஒரு ஜமாத்தா இல்லை. அப்ப என்ன செய்யணும், நாங்க இந்த 20 எல்லா பிரிவுகளும் 20 லட்சம் மக்களும் ஒண்ணு சேரணும் என்பது இவர் இந்த ஆயத்தின் மூலம் விளங்கினதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும். அப்ப எல்லா பிரிவு தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்புவாங்க. அவர் யார், எல்லாருக்கும், தப்லீகு, தௌஹீது, அந்த இயக்கம், இந்த இயக்கம், காதியானிகள், 3 வக்து, ரவுஃப் மௌலவி, முழு பேருக்கும். எல்லாரும் முஸ்லீம் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது சொல்றாங்களா அந்த 73 கூட்டத்தில் நான் காஃபிர் இல்ல, அனைவரும் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அன முஸ்லீம்களாக இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கட்டுப்பாடு, ஹதீஸுக்கு கட்டுப்பாடு. கடிதம் எழுதுவன் எப்படி, இன்ன நாளைக்கு இந்த இயக்க தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடணும், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உங்களோடு இன்னும் ஒரு 5 அல்லது 10 பேரை கூட்டிக்கிட்டு வாங்க. கடிதம் எங்க கூடுறது, நிம்மதியா கதைக்கும். இதுக்கு எல்லா இடமும் சரி வராது. அல்ஹம்துலில்லாஹ் புத்தளம் தான் சரி, புத்தளம் தான் சரி. இது புத்தளத்துல காஷ்மியா அதிபர் மூலவே அப்துல்லா மதனி இருக்கிறா, அவட்ட கேட்டா உடனே அனுமதி தருவாங்க. அந்த காஷ்மியாவில் கூடணும், கூடி ரிஜி மூர்த்தி ஒரு வழக்கம் கொடுக்கணும், நாங்க முஸ்லீம் என்று சொல்றோம், நாம முஸ்லீமா இல்லை, இந்த பதிவு இது போகணும் அவருக்கு, இதெல்லாம் அவர் கேட்கணும். அப்பா விளங்கும், நாம குர்ஆனுக்கும் கட்டுப்படை இல்லை, ஹதீஸுக்கும் கட்டுப்படை இல்லை. எங்களுக்கு மத்தியில் பல பிரச்சனை, பல நஷ்டங்கள், எங்களுக்கு உயிர் சேதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தப்புறதுக்கு நாங்கள் 20 லட்சமும் ஒன்று சேதம் என்ன சொல்றீங்க? ஒன்று சேரணும் அப்படின்னு எல்லாரையும் அந்த இதுக்கு கொண்டு வரணும். இயக்கங்கள் எல்லாம் கடைக்கப்படணும். வெறுமனே முஸ்லீம்கள் அவ்வளவுதான். அதுக்கு ஒரு அமீர் தெரிவு செய்யணும். அது அந்த நேரத்தில் இல்லை, அது அடுத்த கூட்டத்தில். ஒரு அமீர், ஒரு தலைவர் அந்த கூட்டத்துக்கு தேவை. தலைவர் இல்லாம இஸ்லாம் இல்லை, தலைவர் கட்டாயம் தேவை. அப்ப ஒரு அமீரை தெரிவு செய்யணும், செஞ்சு இந்த எல்லா பிரிவுகளும் அவருக்கு கட்டுப்படணும். இயக்கங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். கட்டுப்பட்டதுக்கு பிறகு அந்த தலைவர் சிறந்த உலமாக்களை தெரிவு செய்யணும். ஒரு 100-200 பேர் தெரிவு செஞ்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த கருத்து முதலான மசாயில்களை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அந்த உலமாக்கள் கூடி ஒவ்வொரு மசாலாவையும் ஆய்வு செய்வார்கள். உதாரணமா கூட்டுதுவா இருக்குதா இல்லையா, கொடுத்தாச்சு, ஒரு 2 கிழமையில தரணும் தலைவருக்கு. கூட்டுதுவா கூடுமா கூடாது, உலமாக்கள் ஆய்வு செய்வாங்க, செஞ்சு வந்து கொடுப்பாங்க. கூட்டுதுவா கூடும், உதாரணத்துக்கு ஆதாரத்தில் எல்லாரும் கூட்டுதுவா ஓதுவாங்க. திருப்பி அங்கே தௌஹீத் வந்து நான் ஓத மாட்டேன்னு சொல்ல, அனைவரும் கூட்டுதுவா ஓதுவாங்க. அதுக்கு பிறகு குணுவ தெரிக்குதா இல்லையா, கொடுத்தாச்சு, ஆய்வு செஞ்சு கொண்டு வராங்க. எப்படி வருது, குணுவத்தி இல்லை, யாரும் ஓதக்கூடாது. அதுபோல தப்லீக தௌஹீத வந்து நான், இந்த ஜமாத் இஸ்லாமிய வந்து நான் குணுவத்து ஓதுவேன் சொல்ல ஏதாது. எப்படி ஒவ்வொரு மசாலாவா ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு எல்லாரும் வரணும். அதுக்கு பிறகு ஒரு ஒரு ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராம் இருக்கணும் அந்த ஜமாத்து. அதுல இந்த ஒவ்வொரு மசால் தண்ணி குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு மசாலாவும் அங்கு கொடுக்கணும். எல்லா அனைத்து அந்த மக்களும் இப்ப எல்லாரும் முஸ்லீம் ஆகிடுவாங்க. ஒரு கூட்டம் அப்படி அமல் செய்வாங்க. அப்ப எங்க போய் பார்த்தாலும் எல்லாரும் ஒரே விதமான அமல். மையத்துக்கு யாசின் ஓதுவதா இல்லையா, ஆய்வு செஞ்சு கொண்டு வராங்க. ஓதணும், ஓத வேண்டியதா, எல்லாரும் ஓதணும். திருப்பி வந்து ஒரு ஆள் நான் ஓத மாட்டேன்னு சொல்ல ஏதா. அப்படி யாராவது இந்த முடிவுக்கு மாறு செய்தால் அவர்களை அந்த ஜமாஅத்திலிருந்து ஒதுக்கிறோம். அவங்க முஸ்லீம் இல்லை, கட்டுப்பட மாட்டேங்க. இவர்களோட யாரும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு அந்த தலைவர் அறிவிக்கணும். இப்படி ஒரு சட்டம் இருந்தால் அனைவரும் சரியான ஒரு கொண்டோல் கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க. நபியுடைய காலத்தில் இருந்து உமர் பின் அப்துல் அசீஸ் வரைக்கும் எப்படி முஸ்லீம்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்களோ அதே போன்று அவர்கள் இருப்பார்கள். இப்படி செய்யணும். இதை தவிர வேறு ஒரு வழி இல்லை. இந்த 20 லட்சம் மக்களையும் சமாதானமாகி ஒரு கூட்டத்துக்கு கொண்டு வரத்துக்கு வேறு வழி இல்லை. இதுதான் வழி. இப்படி செய்யணும். இப்படி நாங்கள் செய்தால் இதுல பெருத்த ஒரு நன்மை எங்களுக்கு இருக்கு. என்ன பண்றீங்க, நாங்க பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் இனக்கடவர். பர்மாவிலே கொண்டு இன்றைக்கு நடக்கு, தமிழ்நாட்டில் இன்றைக்கு வட்டப்பில் போட்டிக்காங்க. ஒரு ஊர்ல 3-4 அந்த RSS அப்படி கிராமம் கூடி வந்து ஒரு ஊர்ல பூந்து அடிச்சு தலையெல்லாம் வெட்டி நடக்குது. பர்மாவில் நடக்குது, இந்தியாவில் எப்ப பார்த்தானே இப்படித்தான். பலஸ்தீன், சிரியா, ஈராக், எங்க பார்த்தானே இப்படித்தான் நடக்குது. அப்ப இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஒன்னா சேர்ந்தா. அது எப்படி கிடைக்கும், அப்ப நாங்க இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு அல்லாஹ்வுல இருந்து உதவி கிடைக்கும். இந்த முடிவு இந்த சமாதானத்துக்கு வரணும். இப்ப நான் சொல்லக்கூடியது என்ன, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றி ஏன் அல்லாஹு தஆலா ஆதி நபியை இறக்கி அனுப்பும் போது சொன்னான், என்னிடமிருந்து நேர்வழி வரும் வழிகாட்டி, ஃபமன் தபிய ஹுதாய, யார் இந்த வழிகாட்டி நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ, ஃபலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு கவலையும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்ப இந்த நேர்வழியை நாங்கள் பின்பற்றி ஒரு கூட்டம் ஆகிட்டோம் என்று சொன்னால் கவலையும் இல்லை, அவங்களுக்கு எந்த துக்கமும் சிக்கல்களும் இல்லை, எந்த பயமும் இருக்காது. அது எப்படி இல்லாம போகும்? ஒரு பயம் இருக்கத்தானே செய்து, சிறுபான்மைக்கு பெரும்பான்மையினால இலங்கையிலும் பல முறை நடந்திருக்குதானே, பர்மாவில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது என்று நினைக்கலாம். இல்லை, இந்த முடிவுக்கு நாங்கள் வந்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒளியில ஒன்று சேரணும், மற்றபடி இன்னொரு சமாதானம். சமீபத்தில் வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறது, ஒரு மூளை பேசுறார், இது எங்க பார்த்தாலும் அடி சொல்றார், முஸ்லிம்களும் சோதனை, கொலை, பொருள்கள் சூறையாடப்படுது, பள்ளிகள் எரிக்கப்படுது, வீடுகள் உடைக்கப்படுது, இப்படியே நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறதா? எல்லாரும் ஒன்னு சேரணும், இதே கருத்து சொல்றாரு. 20 லட்சம் எல்லா பிரிவுகளும் ஒன்னு சேரணும். ஆனா எப்படி ஒண்ணு சேரனு சொல்றார், காதியானி அவன் காதியானி ஆயிருக்கான், ஒன்னா சேர. மூணு வக்து, நீ மூணு வக்தா இருந்துக்க, ஒரு தலைமத்திற்கு கீழவா கபூர் வணங்குறான், நீ வணங்கு இந்த ஒரு கூட்டத்துக்குள்ளவா, ஒரு ஜமாத்தா நாங்க மாறுவோம். ஹதீஸ் மார்க்கம் இல்ல, குர்ஆன் மட்டும்னா வச்சிக்க, ஜமாத்துக்கு அமைப்புக்குள்ளவாங்கிறான். இப்படி ஒரு மூலையை பேசுகிறார், இது சரி வருமா? இப்படி சமாதானமாகினால் அது இஸ்லாமா? இல்ல அல்லாட உதவி கிடைக்குமா? அல்லாட சாபம் தான் வரணும். இப்படி ஒன்று சேர ஏழுமா? அடுத்து பெரிய சிக்கல் பிரச்சனை இல்லை, வணக்க வழிபாடுகள்ல இந்த மூலையை சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க இலங்கையில, வச்சுக்கொள்ள சேர்ந்து போய் ஏத்தால என்ன ஆகும்? பெரிய பள்ளி ஒன்று அடிக்க வேண்டி வரும், ஒரு 10,000 பேர் சொல்லக்கூடிய முறையில ஒரு ஜும்மா தான் நடக்கும், இப்ப 4-5 நடக்காது. ஜும்மா முடிஞ்சு அப்படி வலிஞ்சு போனா பார்க்க 16 கண் வேணும். அசல் இஸ்லாம் ஒரு ஜும்மா தான் நடக்கும் ஒரு ஊரு, இப்படி நடத்தவனு சரி. அப்ப தொழுக நேரத்துக்கு பள்ளிக்கு வராங்க, வச்சுக்கொள்ளுங்களேன், ஜும்மாவுக்கு வராங்க நடக்கு. இப்ப இமாம் தப்பு சரி பண்ணுவாரு, சரிபணிட்டு இருக்கச்சல அதுக்குள்ள குர்ஆன் மட்டும் மார்க்கங்கிற கூட்டமும் இருக்கும், எல்லாம் ஒண்ணு சேர்ந்த. அதுல உள்ள பெண்கள் வந்து வந்து ஆண்களோட நடுக்கிடுவான், ஏன் அவங்கிட்ட என்ன எல்லாரும் ஒன்னா, ஹதீஸ்ல அப்படி இல்ல, எல்லாரும் கலந்து நிக்க வந்து கலந்து நிற்பாங்க, என்ன நடக்கும்? அது மட்டுமா, கால் காலோட கேட்பாங்க, இவர் தொழுகிறதா குளிக்க போறதா, தொலை ஏழுமா முதலாவது? அவங்க சொல்லுவாங்க அதீசில இப்படிலாம் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்னா தானே. அப்ப ஒண்ணும் செய்யல அமீர் தலைவர், ஏன் சேத்தா செய்யலாம் வாங்க உள்ளுக்கு, எப்படி இருந்தாலும் சரி, பாம்பு சேடு நட்டுவாக்காளி அது இது எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சே உள்ளுக்க, சரி அடுத்து தொழுகு நடக்கும். இமாம் அல்ஹம்து ஓதிட்டார், ஓதி வாத்தியா சொல்லுன்னு ஒரு சுரம் ஓதிட்டார், ஓதனத்துக்கு பிறகு மற்றவங்க மற்ற முஸ்லீம்கள் சொல்றவங்க ஓதுவாங்க, சிலவங்க அவங்களுக்கு கட்டங்கிறதும். அருளாளனும் அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன், எல்லா போரும் அல்லாவுக்கு, அவன்தான் ரஹ்மான், அவன்தான் ரஹீம் சத்தம் கேட்கும் அங்கிட்ட. இதிகாரன்னு பார்த்தா குர்ஆன் வாசி, அவங்ககிட்ட தமிழ்லாம் ஓதுவாங்க. இப்ப என்ன செய்ய வழி நடத்த ஏழுமா? இந்த மொழி சொல்றபடி அப்படி ஒன்று கூடினால் அந்த ஜமாத்தில் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் சொல்றபடி குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றி ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு கருத்து மோதல்களை எல்லாம் நீக்கி ஒரு கருத்து ஒரு கொள்கையில் வந்தால்தான் அந்த ஜமாத்தை வழி நடத்தலாம். அதுக்கு பிறகு எங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். நாங்க மற்றவங்களை பத்தி பயப்பட தேவையில்லை. ஏன், முதலாவது அல்லாஹ் அந்த மற்ற மக்களுடைய உள்ளத்துல எங்களை பத்தி நல்ல எண்ணத்தை போட்டுவான். ஏன், 20 லட்சமும் ஒன்னு சேர்ந்தா அல்லாஹ்வுக்கா ஒரு கூட்டம் அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தால நல்ல எண்ணத்தை போடுவான். எப்படி, இவங்க நல்ல மக்கள் அல்லாஹ்வோட கையிலான இருக்குது. இப்ப இது அரசாங்கமும் விரும்பும். இப்படி ஒரு அமைப்பை பார்த்தா எல்லா மக்களும் விரும்புவாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல போடுவான். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் மாயிதாவில் என்ன, வஇன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் பொறுமையாகவும் அல்லாஹ்வை பயந்தும் நீங்கள் நடந்தால் லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, மற்றவருடைய சூழ்ச்சி உங்களுக்கு எதுவும் செய்யாது. அல்லாஹ் உத்தரவாது. அப்ப பர்மாவில் இப்படி இந்தியாவில் நடக்குமா? அடி புடி உடைக்கிற பள்ளியை நெருப்பு நடக்காது. ஏன், அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்கள் உங்களை அழிக்கவோ நெருப்பு வைக்கவோ கொல்லவோ கொள்ளையடிக்கவோ என்ன திட்டம் தீட்டினாலும் அது உங்களுக்கு எதுவும் செய்யாது. அல்லாஹ்வுடைய உத்தரவாத. இன்னொரு இடத்துல நாங்க இந்த நம்பிக்கையில நாங்க இருக்கோம், இப்படி வந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா பக்ராவுல 38 யா ஐயுஹல்லதீன ஆமனு, மக்களே அலைக்கும் அம்புசக்கும், முதலில் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப முதல்ல நீங்க சரியான கொள்கைக்கு வந்துருங்க, முஸ்லீம் ஆயிருங்க. அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கும் ஒரு தலைவருக்கும் கட்டுப்பட்டு ஒரு கூட்டமா மாறியிருங்க. அப்படி நீங்கள் வந்தால் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹ்தடைதும், நீங்கள் நேரான வழிக்கு வந்துவிட்டால் அசத்தியத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. உத்தரவாத. அப்ப மருமாவுல இப்படி இருந்தால் அவர்களுக்கு எதுவுமே நடக்காது. அல்லாஹ்வுடைய உத்தரவாத. இந்தியாவில் இப்படி நடந்தால் எதுவும் நடக்காது. இலங்கையில் இந்த 20 லட்சம் மக்கள் இப்படி ஒன்று கூடினால் எதுவுமே நடக்காது. ஏன், அல்லாஹ்வுடைய நீங்கள் நேரான வழிக்கு வந்துவிட்டால் அவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள். வந்த நேர்வழி சமாதானத்தை நாங்கள் அழைக்கிறோம். இதை நல்லா கூறுகிறோம். எல்லாம் இறங்குங்க பூமி. என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். பமன் தவிய ஹுதாய், யார் இந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு கவலையும் இல்லை அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அப்ப இந்த வழிகாட்டியில ஒண்ணு சேரணும் எல்லாரும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய இந்த ஹிதாயத்தில் வருவத ஹுதா, இதை எல்லோரும் பற்றி பிடித்தால் பிரிவு உண்டாகும், ஒரு கருத்துல வந்துடுவாங்க. அப்ப இந்த அமைப்புக்கு நாங்க வந்தால் உண்மையிலேயே அல்லாவும் இதை விரும்புகிறான். மூணு விஷயத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அதுல ஒன்னு ஒரு கூட்டமாக இருக்கிற சஹி முஸ்லீம், இது அல்லாவுக்கு மிக விருப்பமான. அப்ப நாங்க அப்படி சேர்ந்துட்டோம் சொன்னால் அல்லாஹ் விரும்பி மற்றவங்களுடைய உள்ளத்துல நல்ல எண்ணத்தை போடுவோம். மாற்று மதத்தவர்கள்லாம் எங்களை கண்டால் தலை குனிஞ்சி குனிஞ்சி சொல்வாங்க, போவாங்க, எந்த தீய எண்ணமும் உங்களுக்கு வராது. அல்லாஹ் அப்படி அவங்கள மாற்றி விட்டுவோம். இப்படி வரணும், இதுதான் இதற்கு தீர்வு. நான் சொல்றது நான் முன்வச்ச விஷயங்கள் விளங்குதா இல்லையான்னு கேட்டால் இது சுருக்கம். நாங்கள் இலங்கையில 20 லட்சம் பேர் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்களும் முஸ்லீம் சொல்றோம், நபியுடைய உம்மத் என்று சொல்றோம். ஆனா உண்மையிலேயே எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்த அந்த ஆயத்தின்படி நாங்கள் அந்த மாதிரி இல்லை. என்ன காரணம்? பல பக்கத்தால சோதனைகள் அடி புடி வெட்டு குத்தெல்லாம் நடக்குது. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்க, அல்லாஹ் கைவிட்டுட்டான். அப்ப எப்ப எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொன்னால், அல் ஜமாஅத்து ரஹ்மத், ஒரு கூட்டமாக இருப்பது அல்லாஹ்வுடைய அருள். வல் ஃபுர்கத்து அதாப், பிரிவது அல்லாஹ்வுடைய தண்டனை. அப்ப இந்த பிரிவு இஸ்லாம் இல்லை என்பது நாம முதல்ல விளங்கணும். நீங்க ஒரு கூட்டமாக இருங்கள் பெரியாது என்று சொல்லி திருப்பி அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே சில முகங்கள் வெள்ளையாயிருக்கும், சில முகங்கள் கருப்பாயிருப்பார். யாருடைய முகங்கள் வெள்ளையாயிருக்கிறதோ அவங்க அல்லாஹுடைய அருளிலே புகுந்து விடுவார்கள் சொர்க்கத்தில். இவங்க யாரு? இந்த ஒரு கூட்டமாக இருந்தவர்கள் தெரியாம நபியில இருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் இருந்தாங்களே, அந்த மாதிரி எவர்களுடைய முகங்கள் கருப்பாக இருக்கிறதோ அல்லாஹு தஆலா கூறுகிறான், எவர்களுடைய முகங்கள் கருப்பாகி விட்டதோ அவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் நிராகரித்து விட்டீர்களா? ஆரம்பத்தில் ஈமான் இருந்தது, பிறகு பிரிந்து நீங்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிட்டீர்களா என்று சொல்லி தண்டனையை அனுபவியுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த ஆயத்து எதை காட்டுது? ஒரு கூட்டமாக இருப்பவருடைய முகம் வெள்ளையாயிருக்கும், மற்றவங்களுக்கு கருப்பாயிருக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸ்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்து பார்க்கும்போது இஸ்லாம் என்பது இதுதான். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அனைவரும் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். இப்ப நாங்க அப்படி இலங்கையில இல்லை, அதுக்குத்தான் நாங்க இந்த முயற்சி செய்யறோம், இந்த தீர்வை நாங்க முன்வைக்கிறோம். இந்த தீர்வுக்கு மக்கள் முன்வரவில்லை என்றால் இதை நிராகரிக்கிறாங்க. இப்ப நாங்க இதெல்லாம் கொண்டு போய் முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், நீங்கள் தான் முயற்சி செய்யணும். முதலாவது ஜம்மியத்துல் மா தலைவருக்கு கொடுக்கணும், இதே போன்ற இயக்க தலைவர்களுக்கு. இதுக்கு இவங்க ஒரு முயற்சி செய்து ஒரு முடிவுக்கு வர இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? லிபியாவில் உழுந்த அந்த அடி உலம் எல்லாருக்கும், ஈராக் சிரியாவில் என்ன நடக்கிறது அந்த அடி விழும், சந்தேகம் இல்லை. பலஸ்தீன்ல என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காஷ்மீர்ல என்ன நடக்கிறது, என்ன காரணம்? கூட்டமைப்பு இல்லை, தலைமைத்துவம் இல்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லை, அதனால அவங்களுக்கு தண்டனை. இதுல இருந்து அவங்க மீள்வதாக இருந்தால் இந்த சமாதானத்துக்கு வரணும். முதலில் இலங்கையில நாங்க காட்டணும் முழு உலகத்துக்கும், இந்த பாருங்க வந்து நாங்க நிம்மதியா வாழணும். ஒரு தலைமைத்துவத்துக்கு வருவது எவ்வளவு ஒரு பரக்கத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப பாருங்க, நாம ஒரு ஒரு வழக்கு வந்தா போலீஸ்ல போய் மணிக்கணக்கில் காயிரும், எத்தனை வருஷம் கோர்ட்டுக்கு இழுபட்டு போறோம், ரெண்டு பேரும் முஸ்லீமும் கூட, எவ்வளவு காலம்? இந்த ஜமாத் ஒரு கூட்டமா ஆகிய பரக்கத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தான். உதாரணத்துக்கு ஒரே நாளையில பிரச்சனை தீர்க்கப்படும். இப்படி வந்தா உதாரணமா அமீர் இருப்பார் அந்த கூட்டத்துக்கு, ஒரு சகோதரர் வாரார் அப்துல்லா வந்து முறப்பாடு, என்ன என்ன காணியில ரெண்டு அடிய கூட எடுத்துட்டார், யாரு? அப்துல் ரஹீம். அப்படியா சகோதரர் இருங்க கதிர போட்டு. உடனே அமீர் ஆள் அனுப்புவார், போய் அப்துல் ரஹீம் சகோதரர் கூட்டிக்கிட்டு வாங்க. வருவார், உட்காருங்க சகோதரர், கோடு ஏன் கோடு கேப்பாங்க, என்ன சகோதரர் அப்துல் ரஹீம், அப்துல்லா சகோதரர் உங்களை பத்தி ஒரு முறப்பாடு வச்சிருக்காரு, ரெண்டு அடி காணிய உள்ளுக்கு போட்டீங்கன்னா சொல்லுவாரு அமீர், அப்படி நான் செய்ய இல்லை, என்னோட காணியை தான் அடக்கியிருக்கிறார். சரி, உங்களோட காணியில இது எல்லாம் என்ன சீட்டை காட்டு வச்சிக்காரு எழுதி, அதுல இருக்க 100 அடி நீளம். உடனே அமீர் ஒரு ஆள் அனுப்ப அளந்துக்கிட்டு வாங்க, போய் அளந்தாச்சு 100 அடிக்கு. இந்த சவர் சவர் உங்களோட காணி எவ்வளோ? என்னோட வந்துக்கிட்டு 99 அடி இருந்துச்சு. சும்மா உதாரணத்துக்கு. சரி, அளக்க பார்த்தா போய் பார்த்தா 97 தான் இருக்கு, 2 அடி இல்லை. இப்ப அமீருக்கு பாரு என்ன செய்யறது, இது எந்த காலத்திலும் எழுதப்பட்டிக்கு துண்டு, இப்ப எப்படி தீர்க்கிறது? உங்களோட 100 ஆனா உங்களுக்கு சரியா இருக்குது, இவருடைய 99 97 தான் இருக்குது, 2 குறவு. அப்ப அந்த அமீர் பார்ப்பார், பார்த்து ஒரு தீர்ப்பு கொடுப்பார். எப்படி அப்துல்லாட்ட சொல்லுவார், உங்களோட காணின 1 அடியை இவருக்கு விட்டு கொடுங்க சகோதரருக்கு, அப்ப உங்களுக்கு 99. இவருடைய காணி 1 அடி இவருக்கு கூட கிடைக்குது. இப்ப இவருக்கு 1 அடி நஷ்டம், அவருக்கு நஷ்டம். இதுதான் தீர்ப்பு. இத முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு கூட்டமைப்பு வந்தா இப்படித்தான். அவர் ரெண்டு பேருக்கு மத்தியில் பாருங்க எப்படி வழக்கு தீர்க்கப்படுது. இதுதான் இந்த கூட்டமைப்போட பரக்கத். ஒரே நேரத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுவிடும். அப்ப இந்த ஒரு கூட்டமைப்பு இந்த முஸ்லீம்கள் போலீசுக்கு போக மாட்டாங்க, தேவையே படாது. கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, தேவைப்படாது. தலைமைத்துவத்தில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்வாங்க. அப்ப இந்த முடிவை ரெண்டு பேரும் ஏற்றத்துக்கு பிறகு எழுப்பி தலான் சொல்லிட்டு சாபா செஞ்சுட்டு போவாங்க. உள்ளத்துல கடுகு பிரமாணமும் எதுவும் இருக்காது. அமீருடைய இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இப்படி ஒரு எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. இப்படி ஒரு கூட்டமா இருக்கிறதுனால 20 லட்சம் மக்களும் இப்படி ஒன்று கூடினால் எவ்வளவு பரக்கத்துன்னு பாருங்க. அதனால இதுக்கு முன் வரணும் இந்த பிரிவுகள். வருவாங்களா என்றால் ஒரு சந்தேகம். சிலவங்க சொல்றாங்க வரமாட்டாங்க. நாங்க நல்லெண்ண வைப்போம். ஏன்னு கேட்டால் இப்படி ஒரு தலைமைத்துவத்துக்கு எல்லாரும் வந்தா ஒவ்வொரு பிரிவாரும் தங்களுடைய அந்த பைத்துல் மாலை அந்த அமீர்கிட்ட ஒப்படைக்க வேண்டி வரும். அவங்களுக்கு தனியை வச்சுக்கிட்டு இருக்கிறாய். ஆனா ஒவ்வொரு பிரிவிலும் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கு. இதை கொண்டு போய் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமீர் புதுசா கொடுப்பாங்களா? அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால இது ஒத்து வரமாட்டாங்க கருத்தும் இருக்குது. எங்கட முயற்சியை நாங்க செய்ய வேண்டியதான். அல்லாஹ்வுத்தால நினைச்சா மாத்தி விட்டுருவோம். அப்ப இந்த முடிவுக்கு அனைவரும் வரணும். அப்படி அவங்க வர இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடியது இது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அடி விழத்தான் செய்யும். லட்ச கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டம். எத்தனை பள்ளிகள் பாகிஸ்தான்ல பாருங்க தொழுது கொண்டிருப்பாங்க. ஒருவர் மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு குண்டு எறிஞ்சிட்டு போயிடுவான், வெடிச்சு பல நூற்றுக்கணக்கான மக்கள். அவங்க சுன்னத்துல் ஜமாத், இவன் ஷியா. பாகிஸ்தான்ல நடக்குதா இல்லையா? இப்படி ஒரு பெரிய ஒரு பரக்கத்து இதுல எங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு இப்படி ஒரு தலைமைத்துவம் வந்ததுக்கு பிறகு அந்த தலைமைத்துவம் ஆர்டர் பண்ணும் எல்லாருக்கும் இந்த உயர்த்தப்பட்ட கபறுகளை எல்லாம் தரைமட்டமாக்கும். எல்லா கபறுகளையும் உடைச்சி எறியணும், வைக்கக்கூடாது. இப்ப 20 பிரிவும் ஒன்னா சேர்ந்த பிரச்சனை இல்லை. இப்ப நாம போய் பள்ளிவாசல கபரை உடைச்சா அவங்க போலீஸ்ல வேண்டி பண்ணுவாங்க. அரசாங்க சட்டப்படி உடைக்க இயலாது. ஆனா 20 லட்சமும் ஒன்னு சேர்ந்து பள்ளிவாசல் துறையில் இருக்கக்கூடியது, கீரியங்களில் இருக்கக்கூடியது, கச்சிமலையில் இருக்கக்கூடியது, கல்முனையில் இருக்கக்கூடிய கொடிப்பள்ளி, இதே போல இந்த பாலக்கடாவில் இருக்கிறது, கீரியங்கள் இந்த மதுரங்குடி, இது எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. என்ட்ரி பண்றதுக்கு ஒத்திரமில்லை. ஏன்? 20 லட்சமும் முஸ்லீம்கள், ஒரு தலைவர் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க.
தலைவருடைய கட்டளைப்படி உடைக்கிறான்,
ஒரு பிரச்சனை வராது.
அப்ப சிறுக்கு இல்லாம போயிடும். இப்படி பல பிரயோஜனங்கள் இருக்கு. இந்த முடிவுக்கு இவங்க வரணும், வரையில்லைன்னு சொல்லி சொன்னால் அப்ப வரக்கூடியவர்களை அனுபவிக்க வேண்டியதான். இன்னைக்கு உலகத்துல என்னென்ன நடக்குதோ, என்ன நாடி கொலை கொள்ளை என்ன நடக்குதோ, அது எல்லாருக்கும் வரம் என்பதில் சந்தேகமில்லை. அதுதான் பாதுகாக்கணும். அடுத்தது, இந்த முயற்சிக்கு யாராவது கவனம் செலுத்தி ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு முன் வர இல்லை, முயற்சி செய்ய இல்லைன்னு சொன்னால் அடுத்தது அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். இங்க பாருங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறான் என்பதை பாருங்க. சூரத்துல் அன்ஆம் என்று ஒரு அத்தியாயம், அதில் 65வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் கூறுகின்றான், குல், நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹு யுன்ஜீகும் மின்ஹா வ மின் குல்லி கர்பி, உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து உங்களை பாதுகாப்பது அல்லாஹ். இப்படி பாதுகாத்ததுக்கு பிறகு சும்மா அன்சும் துஷ்ரிகூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது மக்காவாசிகள் கடல்ல போவாங்க, கடல் கொந்தளிச்சு கப்பல் புரள போனா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தார்கள், சிலைகளை கூப்பிட மாட்டாங்க கடவுளை. அவங்களை காப்பாற்றின உடனே வந்து என்ன செய்வாங்க, சிலைகளுக்கு போய் காணிக்க போடுவாங்க. இப்ப இந்த நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். 73 கூட்டத்தில் பிரிவுகள், ஒரு கஷ்டம் வந்தா அல்லாஹ் அல்லாம்பாங்க, யாமுகீதன் கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் காப்பாத்தின உடனே என்ன செய்யறாங்க, போய் சில அந்த கபர்களுக்கு காணிக்க போடுறாங்க, சோறாக்கி கொடுக்கறாங்க, புலவு போத்துறாங்க. அதே வேலையைத்தான் இவங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ், நீங்கள் அதற்கு பிறகு வினை வைக்கிறீர்கள். எனவே இந்த வினை வைப்பிலிருந்து ஒதுங்கி நீங்க சத்தியத்தால் வரவில்லை என்றால், ஒரு கூட்டம் ஒரு தலைமைத்துவம் குர்ஆன் ஹதீஸ் ஷாபி ஹனபி ஹம்பலி மாலிகி ஷியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, முஸ்லிம்கள் அவ்வளவுதான் என்று இதுக்கு நீங்கள் வரவில்லை என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், குல் ஹுவல் காதிர் அலா அன் யப்அஸ அலைக்கும் அதாபன் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் இருந்து தண்டனையை இறக்குவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன். அவமின் சக்தி அர்ஜுலிக்கும், அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழ் பூமியிலிருந்து அல்லாஹ் வேதனையை கிளப்பி விடுவதற்கும் ஆற்றல் உள்ளவன். அப்படி இல்ல, வானத்திலிருந்தும் இறக்கலாம், இறக்கவில்லை, பூமியிலிருந்தும் கிளப்பி விடலாம், அதையும் செய்ய இல்லை, உங்களை பல பிரிவுகளாக பிரித்து விடும். முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை, சிறுக்கு வைக்காமல் ஒரு கூட்டமாக இருங்கள், இதை கேட்காமல் நீங்கள் அப்படி பிரிந்து அல்லாஹ்வுக்கு வினை வைத்துக் கொண்டு இருந்தால் வானத்திலிருந்து வேதனையை இறக்குவான் அல்லது பூமியிலிருந்து வேதனையை கொண்டு வருவான், அப்படி இல்லை என்றால் உங்களை பல பிரிவுகளாக பிரித்து விடுவான். அப்படி பிரித்து விட்டால் என்ன செய்வீர்கள், சிலருடைய கொடுமைகளை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். இதைத்தான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். பாருங்க என்ன நடக்குது, சிரியாவிலும் ஈராக்கிலும் சண்டை யாருக்கு, அப்துல்லாவுக்கும் அப்துல் ரஹீமுக்கும், அரசப்படையும் முஸ்லீம், கிளர்ச்சியாளர்களும் முஸ்லீம், ஐஎஸ் யார் முஸ்லீம்கள் சொல்லுகின்றார்கள், அரசப்படை முஸ்லீம்கள், அவர்கள் இவர்களை கொள்ளுகின்றார்கள், இவர்கள் அவர்களை கொள்ளுகின்றார்கள். இந்த ஆயத்தை நன்றாக கவனியுங்கள். மேலே இருந்து வேதனை அல்லது கீழே இருந்து வேதனை அல்லது உங்களை நாம் பிரித்து விடுவோம். அப்ப சிலர் சிலரை தாக்கி அழிப்பார்கள். இந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருங்கள். நாங்க பார்க்கிறோம் இங்க பலஸ்தீன் யார் பத்தா, அடுத்தது யார் காஃபிரா, ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க முஸ்லீம், ரெண்டு பேருக்கு மத்தியில யுத்தம், இவங்க அவங்களை சுடுறாங்க, அவங்க இவங்களை சுடுறாங்க, இவங்க அவங்களை கைது செய்யறாங்க, சிறையில கொண்டு அடைக்கிறாங்க. இஸ்லாத்தில் சிறைச்சாலை கிடையாது, இஸ்லாத்தில் சிறைச்சாலை இல்லை. ஒரு பிரச்சனை வந்தால் அதே இடத்தில் அங்கே தீர்த்து வைக்கப்படும், சிறையில கொண்டு அடைப்பது என்பது இல்லை. இந்த இப்படி அல்லாஹ் பிரித்து விட்டால் தண்டனை நடந்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நடக்குது. ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் யார் காபிர்களா, தாலிபான்கள் முஸ்லீம்கள், அவங்க சொன்னாங்க முஸ்லீம்கள். அப்ப அரசப்பட காபிர்களா, இல்ல அவங்களும் முஸ்லீம் தான். அவங்க இவங்களை கொள்றாங்க, இவங்க அவங்களை கொள்றாங்க. எத்தனை வருஷம், எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பெண்கள் பிள்ளைகள் பெரியவர்கள். ஒரு தீர்வு இல்ல, இதுக்கு ஒரு முடிவு அவங்கள இல்ல. அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, அதை நாம அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஐம்பத்தி ஆறு நாடுகளுக்குள்ள என்ன செய்ய வேண்டியது? அப்ப எங்களுடைய இந்த தலை இஸ்லாம் கூறும் இந்த சமாதான, இதுல இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 20 லட்சம் பேர் மக்களை 1 கோடிக்கு கொண்டு வருவதற்கு நாம் முன்வைத்த தீர்வு இதுதான். இந்த தீர்வுக்கு அவர்கள் ஒத்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இலங்கையில. அதுக்கு பிறகு இதை வைத்து நாங்க உலகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், இந்த கருத்துக்களை முன்வைக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த 20 லட்சம் பேரும் நிம்மதியாக இருப்பார்கள். ஒற்று பிரச்சனை வாரத்துக்கு இடமில்லை. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார், கோடிக்கணக்கான பணத்தை வீட்டில் வச்சு கதவை திறந்து போட்டு நீங்க படுத்தலாம். இப்படி அல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத்து எங்களுக்கு இறங்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த முயற்சிக்கு நாங்கள் எங்களுடைய ஜமாஅத்தில் இருக்கக்கூடியவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி ஒரு வந்தால் இந்த எங்களுடைய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முதலாவதாக நிற்கும் இந்த ஒத்துழைப்பு இந்த சமாதானத்தில். அப்ப இன்ஷா அல்லாஹ் எல்லா சகோதரர்களும் முயற்சி செய்யுங்க. இந்த எங்களை இந்த பதிவை கொண்டு போய் பல பல பிரிவு தலைவர்களுக்கு கொடுங்க. ஆனா இது எவ்வளவு சொன்னாலும் அதிகமானவர்களுக்கு விளங்காது. இன்ஷா அல்லாஹ் வந்துவிட்டால் இது சரியான பரக்கத்தை நாங்க பார்க்கலாம். இப்ப இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போட்டி பொறாமை அது இது சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம போயிடும். எங்கு பார்த்தாலும் ஒரே விதமான வணக்கம், எந்த மாற்றமும் இருக்காது. ஆமீன் சொல்லணுமா, எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்க. பிஸ்மி சத்தம் ஓதணுமா, எல்லாரும் ஓதுவாங்க. பிஸ்மி சப்தம் விட்டு ஓதுவது இல்லையா, முடிவா ஓதக்கூடாது. இப்படி குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இந்த மார்க்க விஷயத்தில் நாங்கள் பிரியக்கூடாது. சிலர் சொல்லலாம் நாங்கள் பிரிய இல்லை, ஒன்னாத்தான் இருக்கிறோம் என்ற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க இன்றைக்கு. சரி, அப்படி ஒன்றாக இருந்தால் அந்த தலைவர் எங்கே? தலைவர் இல்லை. சொல்றாங்க நாங்க அகைதாவில ஒன்னா இருக்கிறோம், அமல்கள் விஷயத்துல இது கருத்து மோதல், இது பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அகைதாவில நாங்க அனைவரும் ஒண்ணுங்கிறாங்க, இது பச்சை பிள. அகைதாவில ஒன்னா இருந்தா ரவுஃப் மௌலவி எப்படி காப்பிருந்து சொல்ல இயலாது, சொல்ல இயலாது. அகைதாவில் குழப்பம் இருக்கிறது. காதியானிகளை காபிர், ஏன் அகைதாவில் வேற? இந்த பிரிவு மத்தியில் எஸ்எல்டிஜி எடுங்க, அவங்க சொல்றாங்க மற்ற பிரிவுகள் எல்லாம் முஷ்ரிக்குகள், எல்லாரும் இணை வைப்பவர்கள். அகைதா முஷ்ரிக்கு சொர்க்கம் போவானா? போமாட்டான். சொர்க்கம் ஹராம். அப்ப எஸ்எல்டிஜி பார்வையில இந்த 72 பிரிவுகளும் சிறுக்குவாரிகள். அகைதாவிலான பிரச்சனை இருக்குது. சூனியம் இருக்குதா இல்லையா, பணிக்குமா இல்லையா? அவங்க பணிக்காதுங்கிறாங்க, சூனியம் இல்லைங்கிறாங்க. அப்ப மலக்கள் கட்டுக் கொடுத்தாங்கன்னா அது மலக்கள் இல்ல, அது சைத்தான்கள் மொழிபெயர்க்கிறாங்க. அவங்கள மத்தியிலே இப்படி கபர் வணக்கம் சிறுக்கு, ஒரு கூட்டம் சிறுக்குங்க, ஒரு கூட்டம் மார்க்கங்கிறது. அப்ப அகைதாவில பெரிய இல்லைங்கிறாங்க, அகைதாவில பிரிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹுத்தால அரசியல் இருக்கிறான், முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான்னு வந்திருக்குது. ஆனா இதுல எஸ்எல்டிஜி என்ன சொல்லுது? அல்லாஹ் இறங்குறதுல அவன் ரஹமத் இறங்குது. அதனால கருத்து மோதல் அகீதாவிலையும் இருக்குது, அமல்களையும் இருக்குது, எல்லாம் பிரிஞ்சுதான் இருக்கிறான். இதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்ப இந்த 20 லட்சம் மக்களும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒண்ணு திரளணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் எங்களுக்கு இறங்குவதை நாம் இன்ஷாஅல்லாஹ் கண்கூடாக பார்க்கலாம். அந்த முடிவுக்கு வர இல்லை, தவிர்க்க இயலாது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த கொடூரங்களை நாங்களும் அனுபவிக்க வேண்டி வரும். அது நல்லவர்களுக்கும் வரும், தீயவர்களுக்கு வரும்போது நல்லவர்களும் அதில் அகப்படுவார்கள். அப்ப இந்த முயற்சிக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அவ்வளோ கௌரியாக அஸ்தாவத்திருவார்.